பிரசாதம் நம்மளுடைய இந்த அத்தியாவசியமான விஷயங்களை பற்றி நம்ம மூன்று வகுப்புகளில் பேசியிருக்கோம். இது நான்காவது வகுப்பு. முதல் வகுப்பில் பிரசாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி கிருஷ்ணருக்காக சமைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னென்ன, அதெல்லாம் விவரமாக பார்த்தோம். ரெண்டாவது வகுப்பில் கிருஷ்ணருக்காக எப்படி நைவேத்தியம் பண்ணுறது, அந்த கிருஷ்ண பிரசாதத்தை எப்படி பரிமாறுறது, ரெண்டையும் பார்த்தோம். காலையில் கிருஷ்ண பிரசாதத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அங்காங்கே இருக்கக்கூடிய சில சின்னஞ்சிறு தகவல்களை நம்ம பார்க்கலாம். பிரசாதம் குறித்து இருக்கக்கூடிய இதர சில சின்னஞ்சிறு தகவல்கள், அதுக்கப்புறம் இங்கே சில பக்தர்களுக்கு அது சின்ன குறு நாடகம் போடுவாங்க. சொல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோட்டீஸ் போர்டு ரெண்டு நாள் ஆச்சு போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதில் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் நீளமாக பார்க்கக்கூடியவை கிடையாது. ஓகே, முதல்ல பிரசாதம் மீதமாகிறது, மீதமாகக்கூடிய பிரசாதத்தை என்ன பண்ணுறது. சில நேரத்தில் இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். வீடுகளில் அதற்கான சிக்கல் குறைவு, கோயில்களில் அதோட சிக்கல் அதிகம், திருவிழாக்களில் இன்னும் ஜாஸ்தி. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்ம ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வர்றவங்க நம்ம நினைச்சதோட ரொம்ப கம்மியாக வரலாம், இல்லை ரொம்ப ஜாஸ்தி வரலாம். காஞ்சிபுரம் மாதிரி நம்ம 500 பேருக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம், 1200 பேர் பிரசாதம் சாப்பிட்டாங்க. சில நேரத்தில் நம்ம 3000 பேருக்கு பிரசாதம் செஞ்சுருப்போம், பார்த்தா 1000 பேர் 1500 பேர் வந்திருப்பாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் தீராதுங்கிற மாதிரி. அது அடுத்து வர்றேன். முதல்ல பார்க்குறோம்னா வீடுகளில் அதனுக்கான பிரச்சனை ரொம்ப குறைவு. நம்மளுடைய அன்றாட கோயில் வாழ்க்கையில் பார்த்தோம்னா கூட சில நேரத்தில் அது சிரமமானதாகவும் இருக்கலாம். ஆனால் இதனுடைய முக்கிய பங்கு சமைக்கிறவங்க கையில் இருக்கு. சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா வரலாம், முன்ன பின்ன சொல்லாமல் சில பேர் வரலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு நம்ம திட்டமிடுறோம்னு வச்சுக்கோங்க. தினசரி நிகழ்ச்சியிலேயே கூட பார்த்தோன்னா தினசரி ஓகே 15 பேருக்கு சமைக்கலான்னு சமைப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ எப்படி சமாளிக்கிறது, இல்லை திடீர்னு பார்த்தா 4 பேர் இருக்க மாட்டாங்க, அப்போ மீதமாகும். ஒன்று, சமைக்கிறவங்க பார்த்து சமைக்கணும், பரிமாறுறவங்களும் பார்த்து பரிமாறணும். நம்ம அதையும் முன்னே பார்த்தோம். நம்ம திட்டமிட்ட நபர்களை காட்டிலும் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரசாதம் பரிமாறும்போது பார்த்து பரிமாறலாம். சில பேர், அதாவது சில பேருக்கு பிரசாதம் கொடுக்காமல் இருக்கிறதை காட்டிலும் சில பேருக்கு கம்மியாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறது சிறந்தது. அந்த ரீதியில் நம்ம பார்க்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம எல்லா விஷயங்களையும் முன்னரே திட்டமிடுறது அவசியம். எவ்வளோ பேர் வருவாங்க அதை ரியலிஸ்டிக்காகவும் பிளான் பண்ணும். எவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம என்ன மாதிரி இடத்துல ஏற்பாடு பண்ணுறோம், எந்த இடத்துல எவ்வளோ பேருக்கு நம்மளால் பிரசாதம் பரிமாற முடியும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் திட்டமிட்டு சமைக்கிறவங்க அல்லது மேற்பார்வையிடுறவங்க அவங்க அதை தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ அந்த பிரச்சனை பெரிய அளவில் வராது. அது முதல்ல தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அது முதல் படி. அதாவது பிரசாதம் மீதமாகறத தவிர்க்கிறதுக்கு கூடுமான வரையில் பார்க்கணும். சில நேரத்தில் சமைக்கிறவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் சமைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது 10 பேர் இருப்பாங்க, 10 பேருக்கு சாதம் வச்சுருப்பாங்க, சரியாக வச்சுருப்பாங்க, ஆனால் சாம்பார் 30 பேருக்கு வச்சுருப்பாங்க, இல்லை சாம்பார் 5 பேருக்கு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அது சமைக்கிறவங்க அந்த மாதிரி ரொம்ப எக்கு தப்பாக சமைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வெறும் சாம்பாரை மட்டும் எப்படி வெளியே எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க நீங்கள்? வெளியில் விநியோகம் பண்ணணுன்னா கூட வெறும் சாம்பார் இருந்ததுன்னா விநியோகம் பண்ண முடியாது. இல்லை ஏதாவது வெறும்னா ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தது அப்படின்னாலும் கஷ்டமாயிடும். அதனால் சமைக்கிறவங்க அளவு அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி எல்லாமே ஒரே லெவலில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நிறைய நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதையும் கற்றுக்கொள்ளணும். ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். எந்த ஐட்டத்துக்கு சைடில் போகக்கூடிய ஐட்டம் அது அதோட ப்ரொபோர்ஷன்லேயே இருக்கணும். அப்போ அதை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போனால் மேனேஜ் பண்ணலாம். சில நேரத்தில் விருந்தினர்கள் வரலாம். அந்த நேரத்தில் அதிகமாக தேவைப்படலாம். விருந்தினர்களுக்கு சேர்த்து நம்ம திட்டமிடலாம். 10 பேர் வரலாம்ப்பா, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வருவாங்கன்னு நினைக்கிறேன், 2 பேர் வரலாம், மிச்சமாயிடலாம். ஸோ அப்படி மிச்சமாகக்கூடிய பதார்த்தங்கள் கிருஷ்ண பிரசாதம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நான் முதல்லே சொன்னோம், கிருஷ்ண பிரசாதம் என்றைக்குமே கெட்டு போகிறது கிடையாது. அது ஊசி போனாலும் அழுகி போனாலும் நம்ம சாப்பிட்லாம். அது தூய்மையானது தான். நம்ம அந்த நிலையில் அந்தளவுக்கு உணர்ந்த நிலையில் இல்லை அப்படிங்கிறனால பொதுவாக அதை நம்ம தவிர்க்கிறது அறிவுறுத்தப்படுது. உயர்ந்த பக்தர்களுடைய நிலையை நம்ம நகல் செய்ய வேண்டாம்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் சில பதார்த்தங்கள் மறு வேலைக்கு வைத்து நம்ம சாப்பிட்லாம் அல்லது மறுநாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். எல்லா பதார்த்தத்தையும் அது மாதிரி சாப்பிட முடியாது. சில இடத்துல தேங்காய் போட்டிருந்தாங்க, பருப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா கெட்டு போயிடும். அது மாதிரி இல்லாத பதார்த்தங்களை நம்ம மறு வேலைக்கு வச்சு சாப்பிட்லாம். சில நேரத்தில் சில பக்தர்கள் இந்த சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் 3 மணி நேரத்துக்கு மேலே பழசாகக்கூடாதுங்கிறதுனால அதே இதை பிரசாதத்துக்கும் கொண்டு வருவாங்க. ஆனால் அது சிறந்தது கிடையாது. பிரசாதம் தெய்வீக நிலையில் இருக்கக்கூடியது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு தான் 3 மணி நேரம் ஆச்சுன்னா கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். உண்றதுக்கு உகந்த தருணத்தில் இல்லை. ஆனால் சமைத்த உணவை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை எவ்வளோ அது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூடி வைக்கிறது அவசியமாகும். திறந்து வச்சோம் அப்படின்னா நிறைய ஈஸியாக கெட்டும் போகும். திறந்து வைக்க, அதாவது சில பதார்த்தங்கள் கொஞ்சம் காத்து போகணும், அதுவும் இருக்குது. அதையும் தெரிஞ்சு செயல்படணும். சில பொருட்களை மூடி வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். சில பதார்த்தத்தை திறந்து வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஏ, பொருட்களை பொறுத்து இருக்கு. நிறைய பதார்த்தங்கள், அதாவது பொதுவாக காய்கறிகள் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். எந்த காய்கறி எடுத்துட்டாலும் இலத்தலையெல்லாம், கொத்தமல்லி, புதினா, கீரை அதெல்லாம் மூடி வச்சோம்னா கெட்டு போயிடும். இது போகால பிரசாதத்தில் சொல்கிற பட்சத்தில் சில பதார்த்தங்கள் இருக்குது. அதாவது பொதுவாக எந்த பொருளுமே சூடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூடாக இருக்கக்கூடிய பொருள் அப்படியே தம் பண்ணி மூடி வச்சிங்கன்னா சில பொருள் நல்லாயிருக்கும், சில பொருள் கெட்டு போயிடும். அந்த தண்ணி, அந்த ஆவி போய் தண்ணி உளுந்து அது கெட்டு போயிடும். அதனால் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு பிரசாதம் மீந்தது அப்படின்னா கூடி மட்டும் அந்த பிரசாதத்தை நம்ம விநியோகம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். எங்கே நம்ம எடுத்துகிட்டு போய் யாருக்காவது விநியோகம் பண்ணலாம் வெளியில், இல்லை யாருக்கும் விநியோகம் பண்ண முடியலன்னா பசுவுக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக பிரசாதத்தை வீணாக்காமல் நம்ம இருக்கிறது அவசியம். பிரசாதத்தை எக்காரணம் கொண்டும் வீணாக்கக்கூடாது. மற்ற உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். பிரசாதத்தை சூடு பண்ணலாமா வேண்டாமா? தவிர்க்கிறது நல்லது. பிரசாதத்தை ஒரு தடவை சமைச்சிட்டோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை சூடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சூடு பண்ணுறது நல்லது கிடையாது. அப்படியே ஒரு சில பதார்த்தங்களை சூடு பண்ணணும்னு அவசியம் வந்தால் கூட, குறிப்பாக என்னதான் நீர்த்த பதார்த்தங்கள், அதாவது சாம்பார், ரசம், தால், பால், இதெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்படி சூடு பண்ணுறோம்னா ஒன்று என்ன பண்ணணும்னா, அதில் இருக்க துளசியை எடுத்துருங்க, துளசியோடு சேர்த்து கொதிக்க விடக்கூடாது, துளசியோடு சேர்த்து சூடு பண்ண கூடாது. துளசியை எடுத்துட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அதில் துளசி வச்சுக்கலாம். கூடிய மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீல பிரபுபாத் பக்தர்கள் எல்லாருக்கும் சூடாகவும் பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆறிப்போன பதார்த்தங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது, அதனால் சூடாக பரிமாற வேண்டிய அவசியமும் இருக்கு. அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதும் கற்றுக்கணும். சூடு பண்ணாமல் இருக்கிறது, அதாவது இருக்கக்கூடிய பதார்த்தத்தினுடைய சூடை தக்க வைக்கிறதுக்கு பார்க்கணும், அது புத்திசாலித்தனம். சமைச்ச பதார்த்தத்தை கொஞ்சம் ஆற விடாமல் பார்த்துக்கணும் பரிமாறுற வரைக்கும், அது நல்ல பழக்கம். ஐயோ, கீரை ஆயிடுச்சு. சாதம் கீரை சூடு பண்ணக்கூடாது. எக்காரணம் கொண்டும் சாதத்தையும் கீரையும் மறுபடியும் சூடு பண்ணவே கூடாது, ஏன்னா அது விஷமாயிடும் சொல்லப்படுது, ஃபுட் பாய்சன் ஆகிடும். சாதம் கீரையை சூடு பண்ணுறத தவிர்க்கணும். மகாபிரசாதத்தை சூடு பண்ணக்கூடாது பகவான், அதாவது அதை கலந்துட்டோம்னா ஓகே, கலக்காமல் தனியாக வச்சுட்டு அதை மட்டும் சூடு பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்கணும். எத்தனை தடவை சூடேத்திரமோ அத்தனை தடவை அதனுடைய ஊட்டச்சத்துக்கள்லாம் போகுதுன்னு சொல்லப்படுது. அதனாலையும் நம்ம நிறைய தடவை சூடு பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சத்தெல்லாம் போயிடுது, வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனாலையும் அதிகமாக சூடு பண்ணுறத தவிர்க்கணும். சில நேரத்தில் என்ன பரிந்துரைக்கப்படுதுன்னா, மறைமுகமாக சூடு பண்ணலாம், நேராக அதை தூக்கி அடுப்பில் வைக்காமல் ஏதாவது சுடுதண்ணியில் வைக்கலாம். தண்ணியை சூடாக வச்சு அதுக்குள்ளே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணி அதுக்குள்ளார சின்ன பாத்திரத்தை நம்ம பதார்த்தத்தை வச்சு சூடு பண்ணலாம். நேரடியாக சூடு பண்ணுறதை காட்டிலும் அப்படி மறைமுகமாக சூடு பண்ணலாம். சில நேரத்தில் ஹாட் பாக்ஸில் உள்ள வச்சு நம்ம சூடாக வச்சுக்கலாம். அதனால் பிரசாதத்தை சூடு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது, ஆனால் தவிர்க்கிறது சிறந்தது. பிரசாதத்தை தூக்கி வீசுறது பல காரணத்தினால அது கெட்டு போச்சோ இல்லை எச்சப்பட்டுருச்சு, எந்த சூழ்நிலையிலையுமே பிரசாதத்தை கூடி மட்டும் எரியக்கூடாது. முதல்ல பார்த்தோம் இந்த விஷயம் குறித்து, கொஞ்சம் பார்த்தோம் பிரசாத தனிப்பட்ட பக்தர்கள் வீணடிக்கிறத பற்றி பார்த்தோம், இப்போ மொத்தமாக தூக்கி எறியதை பற்றி பார்க்குறோம். ஒரு பிரசாதம் எச்சல் பட்டால் கூட, ஒரு கேள்வி ஒன்று எழுது, பிரசாதம் எப்படி கலங்கமாகும்? பிரசாதம் கலங்கமாகிறது கிடையாது, பிரசாதம் எப்பவுமே தூய்மையானது தான். எச்சல் பட்டால் கூட பிரசாதம் தூய்மையானது தான். சண்டாளனுடைய வாயில் சண்டாளன் எச்சப்பட்டால் கூட பிரசாதம் தூய்மையானதுன்னு சொல்லப்படுது. ஒரு தடவை கௌடிய மடத்தில் கோவர்தன பூஜை பண்ணியிருந்தான். கோவர்தன பூஜை பார்த்துருக்கீங்களா? கோவர்தன பூஜையில் பெருசாக அன்னக்கூட்டம் செய்வாங்க, பெருசாக மலை மாதிரி குவிப்பாங்க, சுற்றிலும் நிறைய பதார்த்தங்களை வச்சுருப்பாங்க, அதை பக்தர்கள்லாம் சுற்றி வளம் வருவாங்க, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை எல்லாரும் பக்தர்களுக்கும் எடுத்து விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி விநியோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து அந்த பிரசாதத்தில் வாய் வச்சிருச்சு. எல்லா பக்தர்களுக்கும் ஒரே தயக்கம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சில பக்தி சாஸ்திர ஸ்தாகரர் போய் எந்த இடத்துல நாய் வாயை வச்சு சாப்பிட்டதோ அதே இடத்துலேருந்து பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டார். அவர் சொன்னார், கோவர்தன் பிரசாதம் ரொம்ப விசேஷமானது. சில நேரங்களில் சில இடங்கள்லேருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் அந்த மாதிரி விசேஷத்தன்மையை கொண்டதாக நம்ம சொல்லுவோம். கோவர்தன பூஜை இல்லை ஃபெஸ்டிவல் நேரத்தில் இருக்கக்கூடிய பிரசாதங்கள், ஜெகநாதருடைய மகாபிரசாதம், ஜெகநாத் பூரியில் எச்சலே கிடையாதுங்க, அதாவது ஒருத்தருடைய எச்சல் இன்னொருத்தர் கிடையாது, பகவானுக்கு தூய்மையாக போகும். மற்றவர்களுக்கு ஒருத்தங்க சாப்பிட்டதுலேயே இன்னொருத்தவங்க கூட சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க சாப்பிட்ட மிச்சலை இன்னொருத்தர் சாப்பிடுவாங்க. ஜெகநாத் பூரியில் அது விசேஷமான ஒரு தன்மை, அங்கே யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. பொதுவாக பிரசாதத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு கேள்வி எழலாம், இன்னைக்கு கூட முதல்ல செஷனில் கூட இந்த கேள்வியை எழுப்புறாங்க. கணவ அதாவது இது வேற கான்டெக்ஸ்ட்ல வந்தது, காலையில் கேள்வி வந்தது. கணவன் பக்தனா இல்லாதப்ப கணவனுடைய மீதி எப்படி மனைவி எடுக்கிறது அப்படின்னு, அதுக்கு அவசியம் இல்லை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில நேரத்தில் இந்த கர்மிகள் வந்து சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டுட்டு தட்டில் மிச்சத்தை தூக்கி போட்டு போவாங்க, அந்த பிரசாதம் என்ன பண்ணுறது, எடுத்து சாப்பிடலாமா வேண்டாமா? சீல பிரபுபாட்ட ஒரு தடவை கேட்டப்ப சாப்பிட்லான்னார், உனக்கு பிரசாதம் அதனால் கலங்கமடைகிறது கிடையாது. நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பிரசாதம் என்றைக்கும் கலங்கமடைகிறது கிடையாது. கர்மி சாப்பிட்டது மிச்சத்தை கூட பக்தர்கள் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறது பார்க்கணும். அதை சொல்லிட்டு பிரபுபா சொன்னார், ஆனால் சிறந்தது அந்த கர்மிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் வேணும். அது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது. போட்டு தட்டில் கொண்டு தொம்முனு மொத்தமாக போடுறத காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது பிரசாதம் பரிமாறுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். பிரபுபா அதை தான் திரும்பி சொன்னார், கர்மி சாப்பிட்டது நீ சாப்பிட்லாம், தப்பு கிடையாது, ஆனால் ஏன் அவங்க மிச்சம் வைக்கிற மாதிரி நீ பரிமாறுற, கொஞ்சமாக சரி பண்ணு அப்படின்னா. இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, நிறைய கோயில்களை நீங்கள் பார்க்கலாம், பிரசாத மீதிக்குன்னு தனியாக ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவில் கொண்டு போய் அதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அது விருந்தினர்களுக்காக வைக்கணும், அது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாது பிரசாதத்தை மிச்சம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க அந்த மிச்சமான பிரசாதத்தை போடுறதுக்காக அது வைக்கணும். அதில் கொண்டு போய் நம்ம டிவோட்டிஸும் சேர்ந்து தப்பு தப்புன்னு போட்டு வரக்கூடாது, பக்தர்கள் பிரசாதம் மிச்சம் பண்ணவே கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி பிரசாதத்தை எடுத்துக்கணும், அது அவசியமாகுது. சில நேரத்தில் அந்த மாதிரி விருந்தினர்கள் நிறைய விருந்தினர்கள் வர இடத்துல அந்த மாதிரி டப்பா வைக்கிறாங்கன்னா, அதில் பிரசாதத்தை மட்டும் தனியாக எடுத்து போட்டு வெறுந்தட்டை மட்டும் கழுவுவாங்க. அப்படி கழுவுனாங்கன்னா அந்த பிரசாதத்தை அதை நம்ம கொண்டு போய் கீழ்நிலை மிருகங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம காலையில் பார்த்தோம், பக்தர்கள் நேரடியாக போய் கொடுக்கறது பரிந்துரைக்கப்படுறதில்ல. இந்த மாதிரி விருந்தினர்கள் யாராவது வராங்க, அந்த பிரசாதம் அதாவது தர்ம சங்கடங்கிறது இதுதான், பிரசாதத்தை வீணடிக்கக்கூடாது, நமக்கு சாப்பிடவும் முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரசாதத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலில் நம்ம அந்த பிரசாதத்தை கீழ்நிலை மிருகங்களுக்கு கொடுக்கலாம், நாய் பூனை அதுக்கு எதாவது கொடுக்கலாம். எக்காரணம் கொண்டு பிரசாதத்தை கொண்டு போய் டாய்லெட்டில் போடக்கூடாது, கழிவறையில் போய் கழுவக்கூடாது, அதில் அங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரசாதத்தை தூக்கி எறியறது அதாவது தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுருணும், அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. மிச்சமானாலும் எப்படியாவது அது கெட்டு போகிறதுக்குள்ளார விநியோகம் பண்ணிடணும், அப்படியே போனால் கூட அதை கீழ்நிலை மிருகங்களுக்கு நம்ம கொடுத்து காலி பண்ணணும், அதை விட்டுட்டு குப்பை தொட்டில் போய் கொட்டக்கூடாது. மகா மகா பிரசாதம். இதில் சில நேரத்தில் இஸ்கானில் நம்ம அன்றாட உபயோகத்தில் வார்த்தைகள் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துறது வழக்கம். அதாவது பக்தர்கள்ட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்கிறேன். பிரசாதம் அப்படின்னா எல்லாரும் நம்ம சாப்பிடக்கூடியதை பிரசாதம்னு சொல்லுவோம். விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அப்படியே வரக்கூடியதை மகா பிரசாதம்னு சொல்லுவோம். யாராவது பக்தர்கள் சாப்பிட்டு அந்த மிச்சம் இருந்தால் கூட அதையும் மகா பிரசாதம்னு சொல்கிறது வழக்கமாக இருக்கு. ஆனால் நம்ம சாஸ்திரபூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா, விக்கிர ஒரு 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 குவான்டிட்டி சமைக்கிறோம், 10 பேருக்கு சமைக்கிறோம், ஒரு ஆளுக்கு உள்ளது அளவு தான் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா அப்படி நைவேத்தியம் பண்ண அந்த தட்டில் இருக்கக்கூடிய பிரசாதத்துக்கும் அங்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பிரசாதத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுலாமே எல்லாமே மகா பிரசாதம் தான், எல்லாமே மகா பிரசாதம் தான். கலந்தாலும் சரி கலக்கினாலும் சரி எல்லாமே மகா பிரசாதம் தான். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம்னா அது எல்லாமே மகா பிரசாதம் தான். நான் நேற்று சொன்ன மாதிரி சில நேரங்களில் அந்த பக்தர்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காக அதை தனியாக வச்சு கூட நம்ம பரிமாறலாம், கலக்காம கூட தனியாக வச்சு அதை பரிமாறலாம். ஆனால் எல்லாமே சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா மகாபிரசாதம். எப்போ அந்த மகாபிரசாதத்தை யாராவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறாங்களோ அப்போ அந்த மிச்சமானது மகா மகாபிரசாதம்னு சொல்லப்படுது சாஸ்திர ரீதியாக. இஸ்கான்ல பழக்கத்தில் நிறைய நேரங்கள் அதை மகாபிரசாதம்னு சொல்லிடுவோம், மகா மகாபிரசாதம்னு சொல்ல பொதுவாக மகாபிரசாதம் கூட சொல்லிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மகா மகாபிரசாதம் அதாவது பக்தர்களுடைய உச்சிஷ்டா, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பக்தர்களுடைய உச்சிஷ்டா, அவங்களுடைய பாதத்தூளி, பக்தர்களுடைய பாதத்தினுட இருக்கக்கூடிய தூசி, அவங்களுடைய கால கழிவு, அதனால் வரக்கூடிய நீர், இந்த மூன்றும் பக்தியில் ஒருத்தர் விரைவாக முன்னேறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயம் பிரசாதத்துக்கும் பொருந்தக்கூடியது. மகா மகா பிரசாதம் நமக்கு கிடைக்கப்பட்டதுன்னா அது ரொம்ப பாக்கியம் நமக்கு உண்டு. இதை பல நேரங்களில் பக்தர்கள் ஆர்வத்தோடு பெறது வழக்கம். அந்த ஆர்வமானது முறையானதாகவும் இருக்கணும். சில நேரத்தில் நாம் பார்க்குறோம், எனவே அதை அடுத்து வரேன். சைத்தன்ய சரிதாமிரத்தில் நம்ம பார்க்குறோம் காளிதாசர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் வைஷ்ணவர்களுடைய மகாபிரசாதத்தை பெறுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். அவங்க எத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி எல்லா வைஷ்ணவர்களுடைய மகாபிரசா அவர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவர்களுடைய மகாபிரசாதத்தையும் எடுத்துப்பார். போய் போய் அவர் அவங்கக்கிட்ட மகாபிரசாதத்தை எப்படியா கேட்டு பெறுவார், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துப்பார். அவங்க சாப்பிட்டுட்டு இலையத்துக்கு வெளில போட்டாங்கன்னா அங்கே போய் எடுத்துவார். அது மாதிரி எல்லா விதத்துலேயும் அவர் எடுத்துப்பார். ஜாடு தாக்கூர்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் காளிதாசருக்கு மகாபிரசாதம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனால காளிதாசர் என்ன பண்ணார்னா ஒரு தடவை அவர்கிட்ட அவங்க வீட்டுக்கு போகிறார். அவங்க வீட்டுக்கு போய் மாம்பழம் கொடுப்பார் அவங்களுக்கு, உங்களுக்காக நான் மாம்பழம் கொண்டேன். மாம்பழம் கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிடுவார். அவங்களுக்கு தெரியும் இவர் ரொம்ப வில்லங்கமான ஆள் அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க வெளியிலாம் வந்து பார்ப்பாங்க. ஜாடு தக்க போயிட்டார், அவன் போயிட்டார். ஆனால் அவர் ஒளிஞ்சின்னு இருப்பார் ஒரு பக்கமாக. அவங்க மத்தியானம் வந்து கொடுத்துட்டு போயிடுவார், ஆனால் அங்கேயே காத்திருப்பார். பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறாருன்னு. காளிதாஸ் பார்த்துட்டே கவனமாக பார்த்துட்டே இருப்பார். மத்தியானம் அவங்க அந்த பழத்தை வெட்டி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி இலையில் போட்டு இலையை தூக்கி தூரமாக வச்சிருவான், கொல்லப்புறத்தில் தூக்கி போடுவான். அப்புறம் போய் அந்த கொட்டையை எடுத்து மறுபடியும் சூப்பர். அது மாதிரி அவர் நவதீபத்தில் இருந்த எல்லா பக்தர்கள்ட்டிருந்தும் அவர் மகாபிரசாதம் சாப்பிடுவார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க போனப்போ சைத்தன்ய மகாபிரபு கோவிந்தர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு சொல்வார், என்னோடய மகாபிரசாதத்தை அவர் கூட. மகாபிரபு தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்கார், என்ன பண்ணுவார், எது பண்ணுவார்னு. மகாபிரபு கருணையை கொடுக்குறார். ஓகே, ஏன்னா அந்த வைஷ்ணவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில். அதே நேரத்தில் சில நேரத்தில் நாம் பார்க்குறோம் இதை பக்தர்கள் புரிஞ்சுக்காமல் எப்படி செயல்படணுங்கிறத புரிஞ்சுக்காமல் வைஷ்ணவர்கள் சாப்பிடும்போதே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மகாபிரசாதம் வேணும் அந்த மகாபிரசாதம் வேணும். சில நேரத்தில் பரிமாறுறவங்க பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் குருவுக்கு பரிமாறும்போது, ஐயோ இவ்வளோண்டு செஞ்சுருக்கிறானே இதை, குருவே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆ குருவே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாருன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. வைஷ்ணவர்கள் முழுசாக திருப்தி அடைஞ்சு ஏதாவது மிஞ்சினது அப்படின்னா அதை சாப்பிட்லாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா எதுவுமே மிஞ்சலைன்னா அந்த இலை இருக்குன்னா அந்த இலையை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை தொடச்சி அதை கூட குடிக்கலாம், அதுவும் ஏற்கக்கூடியதுதான். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மகா மகா பிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு குருவோட தட்டத்துக்கு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. இப்போ சாப்பிடுங்க மகாராஜ், சாப்பிடுங்க மகாராஜ். தெரியும் அவர் எவ்வளோ சாப்பிடுவார்னு, ஆனால் தனக்கு மகா பிரசாதம் வேணுங்கிறதுக்காக நிறைய அவரோட தட்டில் போட்டு டம்ப் பண்ணுறது அது நல்ல பழக்கங்கள் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சன்னியாசிகள் மிச்சம் வைக்கக்கூடாதான், எவ்வளோ தட்டில் போடுறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்லுது. அதே சமயத்தில் குருவானவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கருணையை கொடுக்கறதுக்காக அவங்க கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ குரு சன்னியாசியாக இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, குரு கிரகஸ்தராக பிரம்மச்சாரிய வானப்பிரஸ்தராக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, சன்னியாசியாக இருந்துட்டாருனா அப்போ இந்த விதிமுறையை பின்பற்றணும். குரு குரு அப்படிங்கிற ஸ்தானமானது உயர்ந்த ஸ்தானம், சன்னியாசியினுடைய ஸ்தானத்தை காட்டும். அப்போ அவர் சிஷ்யர்களுக்காக அதை கொடுக்குறார், சிஷ்யர்களுக்காக சில நேரத்தில் விட்டு வைக்கிறார். அதனால் அது கொஞ்சமாக கிடைச்சாலும் அதை நம்ம பெரிய பாக்கியமாக எடுத்துக்கணும். நம்ம நினச்ச மாதிரி நமக்கு மகாபிரசாதம் நிறைய கிடைக்கணும், இது கிடைக்கணும், அந்த மகாபிரசாதம் கிடைக்கணும், இந்த மகாபிரசாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க குருவுக்கு பரிமாறும்போது. ஐயோ இதை மொத்தத்தையும் அவர் சாப்பிடக்கூடாது, மொத்தத்தையும் அவர் சாப்பிடக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடாது. இல்லை குருவோட மகாபிரசாதம் வந்ததுன்னா செலக்டிவாக கேட்பாங்க, அந்த குலோப்ஜா மட்டும் எனக்கு கூட, எனக்கு அந்த பாதாம் அல்வா மட்டும் கூட, செலக்டிவாக எடுக்கிறது அது சரி கிடையாது. ஸ்ரீல பக்தி சிதானந்த சரஸ்வதி தாகூர் அவருக்கு பிரசாதம் பரிமாறுறதுக்கு ஒரு பக்தர் இருப்பார். அவர் மகா மகா பிரசாதம் வைப்பார். இந்த பக்தருடைய பொறுப்பு பக்தி சிதானந்த சரஸ்வதி தாகூருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் மற்றவங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுக்கறது அவருடைய பொறுப்பு. அடிக்கடி கேட்பார் பக்தி சிதானந்த சரஸ்வதி தாகூர், யாரு ரசகுல்லா வாங்கினது, மிச்சம் வச்ச ரசகுல்லாவை யார் வாங்கினது, மிச்சம் வச்ச அதாவது கடிச்சு துப்புன முருங்கைக்காய் சக்கையை யார் வாங்கினது, கடிச்சு துப்புன முருங்கைக்காய் சக்கையை யார் வாங்கினது, ரசகுல்லாவை யார் வாங்கினதுன்னு கேட்பார். அதை வச்சு தெரிஞ்சுப்பார் யார் எப்படிப்பட்ட பக்தர்னு. ரைட், தெளிவா தெரியும். அந்த மாதிரி பக்தி சிதானந்த சரஸ்வதி தாகூர் தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து தெரிஞ்சுப்பார் எப்படி யார் எப்படின்னு. குருவோட தட்டிலேருந்து நேராக டைரெக்டாக எடுத்து கொடுக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் அதை கூட நம்ம பார்க்கலாம், குருவோட தட்டு இருக்கும் அதுலேருந்து எடுத்து நேரடியாக பரிமாறக்கூடாது, அதை வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் பரிமாறணும். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, கருணை தானே, குருவோட கருணை எல்லாருக்கும் கொடுப்போம், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. மகத்துவம் தெரியாதவர்களுக்கு கொடுக்கூடாது குறைஞ்சபட்சம். யாருக்கு அந்த மகா மகா பிரசாதத்தினுடைய மகத்துவம் தெரியலையோ அவங்களுக்கு கொடுக்கூடாது. சில நேரங்களில் சிஷ்யர்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க சில குருமார்கள். பொதுவாக ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய மிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எக்காரணம் கொண்டு ஒத்துக்க மாட்டான். ஆனால் ஒரு குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கவங்க அதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதுக்காக சில நேரத்தில் அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கவங்க தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலாம். எப்படி பார்த்தாலும் பொதுமக்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்து பப்ளிக்காக பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கிற இடத்துல மகா மகா பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா சில பேர் அதை பார்த்து தவறாக புரிந்து கொள்ளலாம், மகா மகா பிரசாதத்தினுடைய நிலையை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அபராதமாயிடும். சாதாரண மகாபிரசாதத்தை, அதாவது சாதாரண மகாபிரசாதம் கிடையாது, மகாபிரசாதம் விசேஷமானது தான். மகாபிரசாதத்தை ஒருத்தர் சாதாரண உணவாக நினைத்தாலே அதுவே பெரிய அபராதம்னு சொன்னோம், நம்ம பார்த்தோம். அதுலேயும் மகா மகாபிரசாதத்தை ஒருத்தர் சாதாரண உணவாகவோ இல்லை எச்சல் பட்ட உணவாகவோ நினைச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அபராதமாயிடும். அதனால மகத்துவம் தெரியாதவங்க மத்தியில் நம்ம அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, அடுத்தது பக்தர்களோட சேர்ந்து பிரசாதம் எடுத்துக்கார். அது பக்தித்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு நிலை. நிறைய பேர் சேர்ந்து நம்ம பிரசாதம் எடுத்துக்கிறதுங்கிறது. சும்மா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நினச்ச நேரத்தில் போகிறது, நினச்ச நேரத்தில் அவங்களா போட்டு பரிமாறிக்கிட்டு சாப்பிட்றது. பிரசாதம் என்ன டைம், ஆறு ஆளுக்கு எப்போ எப்போ தோணுதோ வந்து சாப்பிடுங்க. பிரசாதம் செஞ்சு வச்சுருப்போம், யார் வேணால் எப்போ வேணால் வா 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 போ. ஒருத்தர் 1:30 வருது, ஒருத்தர் 1:40 வருது, ஒருத்தர் 2 வருது, ஒருத்தர் 2:30 வருது, ஒருத்தர் 2:30 வருது, ஒருத்தர் 3:30 வருது. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்டாக வருவாங்க, எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக போய் சாப்பிட்ணும். அப்போல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பக்தி வளராது, தனியாக சாப்பிட்றது. இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் தட்டில் போட்டுட்டு அதாவது சமையற்கட்டிலேருந்து தட்டில் போட்டு தனியாக ரூமுக்கு போயிட்டு தனியாக ரூமில் தாமட்டை உட்காந்து பின்னாடி முதுகு காட்டிக்கிட்டு சாப்பிட்டுருப்பாங்க. என்னடா இவர் ஆளை காணாமன்னு தேடி போனோம்னா முதுகு காட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டுருப்பார். அது மாதிரி தனியாக சாப்பிட்றது நல்லது கிடையாது. எல்லா பக்தர்களும் எந்த நேரத்தில் பிரசாதம்னு இருக்கோ அந்த நேரத்தில் வந்து பிரசாதம் எடுத்துக்கிறது நல்லது. தனிப்பட்ட உணவுகள், அதாவது சில நேரத்தில் யாருக்காவது இவர் ரொம்ப சீனியர் பக்தர், அதனால் அவருக்கு தனியாக ஒரு 10 ஐட்டம் செய்யறது. பந்தியில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் உட்காந்தவங்களுக்கு 3 ஐட்டம் போகும், இன்னொருத்தருக்கு 15 ஐட்டம் போகும். அது மாதிரி பரிமாறக்கூடாது, அது மாதிரி பிரசாதம் எடுக்கவும் கூடாது, அது நல்லது கிடையாது. சில நேரத்தில் சில உடல் அசௌகரியம், உடல் காரணங்களுக்காக தனிப்பட்ட சில உணவுகள் ஒரு சிலர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இல்லை தனிப்பட்ட உணவு சமைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம், அவங்களுக்காக தனியாக சமைப்பாங்க. அந்த நேரத்தில் வேணா தனியாக உட்கார்ந்து எடுத்தோம்னா அது பரவாயில்ல. பொதுவாக அது அனுமதிக்க அது அங்கீகரிக்கப்படுறது கிடையாது. தனியாக சமையக்கட்டு தனியாக ஒருத்தவங்க வச்சுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீல பிரபுபாத் இன்றைக்கு நிலைமைக்கு கொஞ்சம் கடினமான ஒன்று கூட, ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய கிரகஸ்த பக்தர்கள், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகஸ்த பக்தர்கள் வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. எல்லாரும் கோயிலுக்கு வரணும், ஏன்னா அப்போ எல்லாரும் ஃபுல் டைம் தான், காங்கிரிகேஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனி வீடு, காங்கிரிகேஷனாக இருந்தாலும் வரலாம், தப்பு கிடையாது. வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் சமைக்காமல் கோயிலில் வந்து சாப்பிடுவாங்க. அதாவது பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா அந்த விஷயம், அது விஷயமா, அதாவது பிரபுபாத் பிரம்மானந்த சுவாமியை விட்டு எல்லா கோயிலுக்கும் மெசேஜ் அனுப்பினார் இந்த விஷயத்தை. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் கோயிலில் தான் பிரசாதம் எடுத்துக்கணும், வீட்டில் தனியாக சமைக்கக்கூடாது, வீட்டில் தனியாக பூஜை பண்ணக்கூடாது, வீட்டில் அதாவது வீட்டில் தனியாக விக்கிரகம் வச்சுக்கூடாது. கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தங்களுடைய சொந்த விக்கிரகமாக எடுத்துக்கணும், கோயிலில் வந்து அவங்க எல்லாரும் சாப்பிடணும். 500 பேர் இருந்தால் கூட 500 பேரும் கோயிலில் வந்து சாப்பிட்ணுன்னார். காங்கிரிகேஷன்லாம் கிரகஸ்தாஸ்லாம் சேர்த்து 500 பேர் இருந்தாலும் எல்லாரும் கோயிலில் வந்து பிரசாதம் எடுத்துக்கணும், யாரும் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு. அதாவது அதில் அந்த கடிதத்தில் பிரபுபாத் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டில் சாப்பிட்றாங்க, தனக்குன்னு தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா தனக்கு பிடித்தது பிடிக்காததுங்கிற ரீதியில் சமைச்சு சாப்பிடுவாங்க. கோயிலில் வந்து சாப்பிடும்போது என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட முடியும். சில நேரத்தில் சில கிரகஸ்த பக்தர்கள் இதை சொல்கிறதையும் கேட்டிருப்போம், ஐயோ பிரபு தொடர்ந்து கோயிலே சாப்பிட்டோம், ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்ணும் பிரபு, போகணும் பிரபு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு லேட்டாச்சு பிரபு அப்படின்னா அங்கே ஏதோ சம பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை தான் பிரபுபாத் சொல்கிறார் வீட்டில், அதுக்கு தான் அவர் சொல்கிறார், கிரகஸ்தர்கள் அதுவும் குறிப்பாக கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள், இங்கே யாரும் அப்படி கிடையாது, கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் வீட்டில் சமைக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம், பார்ப்பாங்க கோயில், கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் கோயில் என்ன சமைச்சிருக்காங்க, ஐயா கிச்சடியா, சரி போ நம்ம வீட்டில் போய் உடனே ஃபோன் பறக்கும், ஐ இதுதான் சமைச்சிடு. ஆ, கோயிலில் இன்னைக்கு சாப்பிட முடியாது, சமைச்சிடலாம், சமைச்சிடு, வீட்டில் சொல்லிடுவாங்க. அது நல்ல பழக்கம் கிடையாது. ஸ்பெஷல் ஐட்டம்னா கோயிலில் சாப்பிட்றது, இல்லைனா வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பிட்டுக்கிறது. சில பேர் என்ன தெரியுங்களா, ஒரு ஆப்ஷன், கோயிலில் இருந்தால் கோயில் பிரசாதம் கிடைக்கும், வீட்டில் இருந்தால் வீட்டில் பிரசாதம் கிடைக்கும். நமக்கு டபுள் ஆப்ஷன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்கிற மாதிரி, சூஸ் த பெஸ்ட் ஃபுட். நமக்கு எது நாக்கு பிடிக்குமோ அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். பக்தியில் நம்ம நாக்குக்கு ரொம்ப கயிறு கொடுக்குறோம், ரொம்ப போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். எங்கே எனக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதை நம்ம சாப்பிட்றதுங்கிறது, அதனால் அதில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக தரமான பிரசாதம். ஸ்ரீல பிரபுபாத் எப்போவுமே இதை வலியுறுத்துவார், பக்தர்களுடைய பிரசாதம் தரமானதாக இருக்கணும். பக்தர்களுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், நான் கூட இங்கே அடிக்கடி சொல்கிறது உண்டு, பக்தர்களுக்கு ஏதாவதுன்னு யாராவது பண்ணணும் அப்படின்னா பொருட்கள் தரமானதாக இருக்கணும். ஏன்னா இது பகவானுக்காக செய்கிறோம், பகவானுக்கு செய்யக்கூடியது எல்லாமே தரமானதாக இருக்கணும். பிரபுபாத் குறிப்பாக சொல்வார், கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான பிரசாதம் தரமானதாக செய்யணும். தரமான பிரசாதமாக இருக்கணும் அப்படிங்கிறனால அது ரொம்ப விமரிசையாக விலை மதிப்புடைய பொருட்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அளவு போதுமானதாக இருக்கணும், ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கணும், தரமானதாக இருக்கணும். சில நேரத்தில் ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை என்ன சொல்கிறது, ஃபேன்சி ஐட்டம்ஸ், முந்திரி, பன்னீர், நெய், சக்கரை, டிவோட்டிஸ் நல்ல பிரசாதம் கொடுக்கணும். பிரபு டெய்லி முந்திரியும் போட்டு தர, முந்திரியும் போட்டு சக்கரையும் போட்டோம்னா அவ்வளோதான், யாரும் பிரம்மச்சரியாக கோயிலில் இருக்க மாட்டோம், எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும்ட்டு தான். அதனால் தினமும், அதாவது பிரபுபா சொல்கிறார், பக்தர்களுக்கு நல்ல பிரசாதம் இருக்கணும், ஆனால் ரிச்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல சுவையாக இருக்கணும், ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பிரபுபாத் எப்பவுமே சொல்கிறது வழக்கம். பக்தர்கள் பிரசாதத்தில் திருப்தியோடு இருக்கணும். எந்த பக்தரும் எப்போதும் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களாக இருக்கட்டும், கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதத்தில் திருப்தியோடு இருக்கணும். ஐயோ எனக்கு கிடைக்கலையே, அதாவது பக்தர்கள் எந்த அளவுக்கு பிரசாதத்தில் திருப்தியோடு இருக்கணும்னா, வெளியில் போய் கருமி உணவை பார்க்கும்போது அவனுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரவே கூடாது, மனதளவில் கூட வரக்கூடாது. பிரசாதத்தில் ஒரு பக்தன் திருப்தியோடு இல்லை அப்படின்னா, அப்படி போகும்போது அப்படி ஏதாவது ஒரு ஹோட்டலில் அப்படி ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்ததுன்னா, ஆஹா, ரோட்டில் பஜ்ஜிக்காரன் சமோசாக்காரன் ஏதாவது போட்டு போனான்னா, போற வழியில கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா, ஆஹா, அப்படி மனதளவுல கூட போகக்கூடாது. அதனால பக்தர்கள் பிரசாதத்துல திருப்தியோட இருக்கிறது அவசியமாகுது. இன்னொன்னு என்னன்னா, தினமும் ஒரே மாதிரி சமைக்கூடாது. சில பேர் இருப்பாங்க சமைச்சா ஒரே மாதிரி தான் இருக்கும், என்ன சமைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க எந்த காய்கறியை போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சாதத்தை என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தினமும் ஒரே மாதிரியே இருக்கு சமைக்கூடாது. சமையலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வெரைட்டிஸ். இது விருந்தாவன பாவம். ராதாராணி ஒரு தடவை சமைச்சது மறு தடவை சமைக்கவே மாட்டாங்க நிச்சயமா, எப்படி அது நமக்கு தெரியாது. ஆனால் சில நேரங்களில் சில கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வெரைட்டியே பண்ணிட்டு இருப்பாங்க வருஷ கணக்கில், அதுவும் இருக்கு, அதுவும் ஒரு பழக்கம் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா என்ன நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அதே தான் நேற்று பண்ணியிருப்பாங்க, முந்தா நேற்றும் அதே தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதான், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதான், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதே தான், 500 வருஷத்துக்கு முன்னாடியே அதே தான். சில நாள் சில விசேஷ நாள்களில் சில விசேஷ பதார்த்தங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி தான் நிறைய கோயில் பூரியில் கூட அப்படிதான், டெய்லி அதே தான், என்ன காய்கறி எப்படி சமைக்கணும் எல்லாம் ஃபிக்ஸ்டாக ஓடும். அதுவும் ஒரு வகையான சமையல். ஆனால் இஸ்கானில் பார்த்தோம் அப்படின்னா சில பிரபுபாதர் வெரைட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் நம்ம எப்படி சமைக்கிறோம். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் சில பக்தர்கள் ரொம்ப எளிமையாக பாசிப்பர் போச்சு தால் வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, அதில் நெய் கூட கம்மியாக தான் போட்டிருப்பாங்க, ஒரு காய்கறிலாம் கூட இருக்காது, தண்ணி மாதிரி கூட இருக்கும், ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்கும். அதெல்லாம் சமைக்கிறவங்களுடைய கலை. அதை சில பிரபுபாத் எல்லா பக்தர்களும் கற்றுக்கணும்னார். ஏன்னா நம்மளுடைய இயக்கம் சமையல் கட்டு இயக்கம், அதனால் வெரைட்டியாக சமைக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்காக எதுவும் ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டாம், அதுவும் இருக்குது. சில நேரத்தில் வெரைட்டியாக சமைக்கணும்னு நினச்சி அவங்களா கற்பனை பண்ணிட்டு எதையாவது ஒன்று சமைச்சு வாயில் வைக்க முடியாத மாதிரி செஞ்சுருவாங்க, அதையும் அனுபவிச்சிருக்கிறோம். ஆ புதுசாக ட்ரை பண்ணேன் பிரபு, எப்போ எதை புதுசாக ட்ரை பண்ணாலும் தயவுசெய்து கம்மியான குவான்டிட்டிக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த லெவலுக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம கிருஷ்ணருக்கு புதுசாக ஒன்று செய்யணும், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சமையலில் இருக்கிறவங்க, எனக்கு இதுதான் பிரபு எனக்கு தெரியாது பிரபு, சில நேரத்தில் சொல்லலாம் பிரபு எனக்கு இது செய்ய தெரியாது பிரபு, இப்போ கொஞ்சம் ரசகுல்லா செய்ய பிரபு எனக்கு ரசகுல்லா தெரியாது பிரபு, அவ்வளோதான். தெரியாதுங்கிறத ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, தெரியாதுங்கிறத ஒரு வருஷம் சொன்னால் பரவாயில்ல, ஜென்மத்துக்கும் தெரியாது தெரியாது தெரியாது. சில பேர் என்ன தெரியுங்களா, அதை விட கேள்விக்கு அதை விட விசேஷம் என்னன்னா கற்றுக்கவே கூடாது. கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வம்பு, இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை செய்ய சொல்லிடுவாங்க, அது இன்னும் மோசமான ஒரு எண்ணம். கிருஷ்ணருக்காக நம்ம நல்ல வெரைட்டியாக கற்றுக்கிறதுக்கும் நம்ம முயற்சி செய்யணும், அது நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அதிக காரம் மசாலா சில பிரபுபாத் சொல்லியிருக்கார் உபயோகிக்காதீங்க. இந்தியாவில் நிறைய பகுதிகளில் ரொம்ப காரமாக சமைப்பாங்க, பிரபுபாத் சொல்வார் ரொம்ப காரமாக கொடுத்தோம் அப்படின்னா ரஜோகுணத்தை தூண்டும், ரொம்ப காரமாக சமைக்கக்கூடாது. ரொம்ப அதிகமான மசாலாக்கள் வயிற்றில் பிரச்சனையை கொடுக்கும், அதிகமான மசாலாக்களும் உபயோகிக்கக்கூடாது. பிரபுபாத் வங்காளத்துலேருந்து வந்தார், வங்காளத்தில் நிறைய கடுகு உபயோகப்படுத்துவாங்க, ஆனால் பிரபுபாத் கடுகு ரொம்ப ஜாஸ்தி உபயோகிக்காது, கடுகு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது காரம் இருக்கும், அந்த அது ஒரு வகையான காரம், கடுகு அதிகமாக சேர்த்தோம்னா அது ஒரு கசப்பு காரம் ஒரு மாதிரி இருக்கும், அது அதிகமாக சேர்த்துறது இனிமையானது இல்லைன்னு சொல்லியிருக்கார். தினசரி பக்தர்கள் சாப்பிடக்கூடிய உணவானது எளிமையானதாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை விமரிசையாக இருக்கணும். அது பிரபுபாதருடைய காலத்தில் வழக்கமாக இருந்தது ஒன்று. அதனால தான் பிரபுபாதர் நிறைய நேரங்களில், அதாவது அந்த பேரே வந்தது சண்டே ஃபீஸ்ட், எவ்வளோ பலமாக வருது பாருங்க, சண்டேனா ஃபீஸ்ட். சில நேரத்தில் என்ன ஆகுது தெரியுங்களா, அது குறிப்பாக இந்தியாவில் இன்றைக்கு சண்டே நிறைய கூட்டம் வர்றதுனால சண்டே தான் இருக்கிறதுல சிம்பிளாக போட்டுருவாங்க, சண்டே தக்காளி தயிர் எதையாவது ஒரே ஒரு ஐட்டம் ஃபீஸ்டா, சாதாரண சாப்பிட்றது கூட இருக்காது சண்டேல, அது மாதிரி இருக்கக்கூடாது. கூடிய மட்டும் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. பிரபுபாத் டேஸில் எப்படின்னா, குறிப்பாக ஃபாரின் கண்ட்ரீஸில் சண்டே ஃபீஸ்ட் அப்படின்னா உண்மையிலே ஃபீஸ்டாக இருக்கும். நிறைய டிவோட்டிஸ், அதாவது நிறைய ஹிப்பீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டே ஃபீஸ்ட்டுக்கு இன்விடேஷன் கிடச்சி சண்டே ஃபீஸ்ட்டுக்காக வருவாங்க. சண்டே ஃபீஸ்ட்டில் நல்லா நல்லா சாப்பிட்டு அப்படியே உருள்வாங்க, நிறைய சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு நல்லா உருண்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர் கேட்பார், ஹரகிருஷ்ணா பிரபு, ஹர பிரபு ஹரகிருஷ்ணா Why don't you stay here for a few more days? ஏன் நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தங்க கூடாது இங்கே? ஆ ஓகே, எவ்வளவு பிரசாதம் போடுறாங்கன்னா நம்ம இங்கே தங்கிடலாமே. சரி தங்கிடுறேன், ஒரு நாள் தங்குவார், ரெண்டு நாள் தங்குவார், டெய்லி எளிமையாக தான் இருக்கும். மூணாவது நாள் நாலாவது நாள் யோசிப்பார், போதுமே நம்ம போயிடலாமா? அப்புறம் யோசனை வருமா, ஆஹா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு, ஃபீஸ்ட் சாப்பிட்டு போகலாம். அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உருள வேண்டியது. அப்படியே ஆஹா எப்படி இருக்குன்னா, அதாவது நான் கொடுக்குறேன் ப்ரௌபாத் சண்டே ஃபீஸ்ட்டுக்கு மெனு கொடுத்துருக்குறாரு, வருது அந்த அப்படி ஒரு மெனு மட்டும் கொடுத்து ஏமாத்துறோமா? என்ன பண்ணுறது, நம்மளால் கொடுக்க முடிஞ்சது மட்டும்தான். அதாவது சண்டே ஃபீஸ்ட்டுக்குன்னு ப்ரௌபாஸ் கொடுக்கல, ஜென்ரலாக ஃபீஸ்ட்னா அந்த மெனுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை விமரிசையாக இருக்கணும், தினசரி உணவு எளிமையாக இருக்கணும். தினசரி உணவு நம்ம விமரிசையாக எடுத்துட்டோம் அப்படின்னா பக்தியில் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. பால் சூடாக இருக்கணும், பால் சூடாக இருக்கணும், சூடாக கொடுக்கப்படணும், அது ரொம்ப அவசியம். ஏன்னா பால் சூடாக இல்லை அப்படின்னா அது, பால் சூடாக பரிமாறலன்னா ஜீரணிக்காது, அஜீர்ணத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாலில் லைட்டாக சுகர் இருக்கணும், கொஞ்சமாக இருக்கணும், நிறையவும் இருந்து பாயசம் மாதிரி ஆகிடக்கூடாது. சர்க்கரை இல்லைனாலும் சரிக்காது, சில பேருக்கு சர்க்கரை நிறைய போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் சர்க்கரையே இல்லாமல் பண்ணுவாங்க. கொஞ்சமாவது இனிப்பு இருந்ததுன்னா எளிமையாக செரிக்கிறதுக்கு உதவும். ஓகே விருந்து, ஆ பிரபுபா சொல்கிறார் விருந்து இல்லாமல் இஸ்கான் இல்லைன்னு. இஸ்கான்னா விருந்து இருக்கு, ஆன்மீக உலகத்தில் தினமும் விருந்து. ஆ பிரபுபா சொல்கிறார் ஆன்மீக உலகத்தில் தினமே விருந்து தான், சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா, ஒவ்வொருத்தவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், என்னையே என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஓகே அதாவது ஒரு தடவை பிரபுபா சொல்கிறார் ஃபீஸ்ட்னா என்ன, ஃபீஸ்ட்னா நீ பாடு ரொம்பலாம் சமைச்சுட்டு இருக்காத, பூரி ஹல்வா சட்னி சப்ஜி அவ்வளோதான், இதுதான் ஃபீஸ்ட், நாலு ஐட்டம் போதும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார். இன்னொரு தடவை நியூயார்க் கோயிலில் பிரபுபா ஃபீஸ்ட்னா என்னன்னு சொல்கிறார், ரெண்டு அல்லது மூன்று வகையான சாதம் இருக்கணுமா, ஒரு லிக்விட் சப்ஜி, ஒரு ட்ரை சப்ஜி, சமோசா பஜ்ஜி போண்டா அது மாதிரி அந்த பக்கோடா அதில் ஒரு ரெண்டு ரெண்டு வெரைட்டி, பூரி மூணு நாலு வகையான சட்னி, சிம்பிளி வண்டர்ஃபுல் ஹல்வா, கீர், குலோப் ஜாமுன். ஆமாம் இது இது அதுதான் ஃபீஸ்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில ஃப்ரூட் ஜூஸஸ் அதெல்லாம் கூட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதாவது விருந்து இல்லாமல் இஸ்கான் கிடையாது, கௌடிய கலாச்சாரத்துலேயும் அது ஒரு முக்கியமான பங்காகுது. ஆனால் தினசரி விருந்தாயிடக்கூடாது, அதையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆன்மீக உலகத்தில் தினசரி விருந்து பிரபு நீங்கள் தான் சொன்னீங்க இஸ்கானு ஆன்மீக உலகம்னு சொன்னீங்க, எங்களுக்கு தினசரி விருந்து கொடுங்க. தினசரி அப்படி நம்ம விருந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் நிலைமை வேற மாதிரி ஆகிடும். தினசரி உணவு எளிமையானதாக இருக்கணும், விருந்துன்னு இருக்குன்னா விருந்தாக இருக்கணும், சரியா? ஓகே இப்ப மகாபிரசாதம் சில நேரத்தில் பார்க்குறோம், மகாபிரசாதத்துக்கு பூஜாரிங்க வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க, நான் தான் நைவேத்தியம் பண்ணுறேன் எனக்கு தான் மகாபிரசாதம், பூஜாரிக்கு ஒரு தட்டு வேணும் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, பூஜாரி போக தான் மிச்சம், நைவேத்தியம் பண்ணும்போதே பூஜாரி நினச்சிப்பார் ஆ இந்த தட்டு எனக்கு இது நான் சாப்பிட்ணும். அப்ப அது அத்தகைய பழக்கம் நல்லது கிடையாது. முதல்ல அங்க மகாபிரசாதம் வருதுன்னா மூத்த பக்தர்களுக்கு மகாபிரசாதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும். அதே சமயத்தில் மகாபிரசாதம் எல்லா பக்தர்களுக்கும் போகிறதுக்கு பார்க்கணும். தினமும் மகாபிரசாதம் சாப்பிட்டோம்னா உடம்புல கண்டிப்பாக பிரச்சனை வரும். நான் இங்கே சொல்கிறது விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய நிலையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு இங்கே முதல்ல சொன்னோம்ல இந்த ஃபீஸ்ட்டு, இந்த ஃபீஸ்ட்டு தான் தினமும் இருக்கும். ஏறக்குறைய சில ஸ்வீட்ஸு, சில வகையான சப்ஜி, வெரைட்டி ரைஸ், பூரி, பன்னீர், ஸ்வீட், அப்போ அதெல்லாம் தினமும் பூஜாருங்க. நம்ம பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்டுன்னு இருந்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். மகாபிரசாதத்துக்காக சண்டை போடக்கூடாது. சில நேரத்தில் நான் பண்ணி வச்ச பிளேட்டு இது, எது என்னோடய பிளேட்டு, அடுத்தவங்க கொடுக்க மாட்டேன், சண்டை சச்சரவு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அத்தகைய அந்த மாதிரி இருக்கக்கூடாது பக்தர்கள். பகவானுடைய கருணை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தத்துவ ரீதியாக பார்க்குறப்ப மகா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த தட்டில் இருக்கிற மகாபிரசாதத்துக்கும் சமைச்சு மிச்சம் இருக்க குண்டானில் இருக்கக்கூடிய மகாபிரசாதத்துக்கும் வித்தியாசமும் கிடையாது. அதனால் அதுக்கு பெருசாக சண்டை போடுறதுலையும் அர்த்தமும் கிடையாது. பிரசாதி, அடுத்த டாபிக். பிரசாதத்தோட எதெல்லாம் தொடர்பில் இருக்கோ அது பிரசாதி. அதாவது பிரசாதம் இருக்கு, போகா இருக்கு. போகாவையும் பிரசாதத்தையும் தனித்தனியாக வைக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்போ நம்ம போகாவையும் பிரசாதையும் தனித்தனியாக வைக்கலையோ அந்த பிரசாதத்தில் போகா பற்றுச்சு அப்படின்னா அந்த போகாவானது பிரசாதி ஆகுது. அதாவது அதுவும் பிரசாதமாயிடுது. அந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தை நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணனாலும் அது மறுபடியும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தகுதியற்றதாகுது. அதனால தான் சொல்லப்படுது நைவேத்தியம் பண்ணது கிச்சனுக்குள்ளார போகக்கூடாது, கூடிய மட்டும் நைவேத்தியம் பண்ண பொருளை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணாத இன்னொரு பொருளோட பக்கத்தில் வைக்காதீங்க. அப்படி வச்சோம்னா அதை மறுபடியும் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. அதனால பிரசாதியை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். எப்பவுமே பிரசாத போகா தனியாக இருக்கணும், பிரசாதம் தனியாக இருக்கணும், ரெண்டும் டச் ஆகக்கூடாது. பக்தர்களுக்கு பல விஷயங்கள் பிரசாதம். நம்ம பரிமாறின்னு இருக்கோம், பரிமாற கரண்டியை தொட்டோம் அப்படின்னா அந்த கரண்டி வந்து பிரசாத கரண்டி. ஸோ அந்த கரண்டியில் ஒரு ஸ்பூன் சாம்பார் எடுத்து ஒருத்தர் ஊற்றுறோம். ஊற்றினதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறார், பிரபு உப்பு இல்லை, பிரபு உப்பு வேணுங்கிறார். அப்போ உங்கள் கை வந்து பிரசாதத்தில் தொட்ட, பிரசாதத்தில் பட்ட கை. இந்த கையோடு நீங்கள் போய் கிச்சனில் போய் உப்பு எடுத்தீங்கன்னா அந்த உப்பு டப்பா மொத்தமும் பிரசாதி. அந்த உப்பை மறுபடியும் நீங்கள் கிருஷ்ணருக்கு சமைக்கிறது உபயோகிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம கையை அலம்பிட்டு உள்ளே போய் உப்பு எடுத்துகிட்டு வந்து போடணும். அந்த உப்பை பிரசாதி ஆக்கிடக்கூடாது, சர்க்கரையை பிரசாதி ஆக்கிடக்கூடாது, எதையுமே இல்லை. நம்மளுடைய ஜபமாலை ஜபம் பண்ணிட்டே போவோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம, ஓகே ஜபமாலை முடிச்சுட்டு உடனே பிரசாதம் தக்கின்றது. அப்போ அது பிரசாதி ஆகிடு. ஏன்னா ஜபமாலை ஆல்ரெடி பிரசாதம், துளசி மாலை ரைட்டில் ஜபம் பண்ணிட்டு லெஃப்டில் கின்றது, அத்தகைய பழக்கங்கள்லாம் தவிர்க்கணும். ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா ஜபமாலை தூய்மையானது. இங்கே தூய்மை அசுத்தத்தை பற்றி பேசல இது. இது ஆமாம், ஒன்று நைவேத்தியம் பண்ணது, இன்னொன்று நைவேத்தியம் பண்ணாது. இந்த துளசி ஏற்கனவே நைவேத்தியம் பண்ண துளசி நம்ம ஜபமாலை பண்ணிட்டு இருக்கிறோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம கையை அலம்பிட்டு மறுபடியும் நம்ம சமைக்கணும். எப்போ எதை தொட்டாலும் சரி, சமைக்கிறப்ப போகா நம்ம தயாரிக்கும் போது எப்போ எதை தொட்டாலுமே பொது பெரும்பாலும் கையை கழுவிட்டு பதார்த்தத்தை செய்கிறது நல்லது. எவ்வளோ சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றது, அடுத்த டாபிக். ரெக்குவயர்டு குவான்டிட்டி, தேவை எவ்வளவோ அவ்வளோ சாப்பிடணும். தேவை எவ்வளவு, தேவை எவ்வளவு, மதியம் ஃபுல்லாக சாப்பிடணும், காலையில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும், ராத்திரி இன்னும் கம்மியாக சாப்பிடணும், இல்லை சாப்பிடாமே இருக்கலாம், அது சொன்னோம். சரி, கம்மியானா எவ்வளவு, ஃபுல்லானா எவ்வளவு? ஃபுல்லானா 2 கிலோ சாதம் ஃபுல்லா? ஏய் பாதி 50% நம்ம வயிறுல அளவு எவ்வளோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரிய சிக்கலான காரியம். அதான் நான் முன்னே சொன்னேன், 2 தடவை சொல்லிட்டேன், 3வது தடவை சொல்கிறேன். கண்ணு பெருசு, வயிறு சிறுசு. கண்ணில் நிறைய ஆசை இருக்குது, இது வேணும் அது வேணும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு. ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய அளவு என்னங்கிறது தெரியாது. இது யாருக்கு சொன்னேன் நான்? குழந்தைங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி குழந்தைங்களாகவும் சில பேர் பெரியவங்களாகவும் இருப்பாங்க. ஆள் தான் நம்ம சொல்லுவாங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கு அறிவு வளரலையேன்னு. ஆள் வளர்ந்துருப்பாங்க ஆனால் அறிவு வளர்ந்துருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை மாதிரியே அவங்களும் வயசாகி கூட அதே மாதிரியே செயல்படுவாங்க. எனக்கு நிறைய வேணும் நிறைய வேணும், வாங்கி போட்டுப்பாங்க, முழுசாக முட்டுவாங்க. கொஞ்சம் கூட உள்ள பாத்வேக்கு ஃபங்க்ஷனிங்க்கு இடமே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் இன்னைக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லாரும் மாதாஜி பிரபுஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மிக்சி அரைக்கிறது பார்த்துருப்பீங்க. மிக்சி எப்படி அரைப்பாங்க தெரியுமா? அதில் கொஞ்சம், அதில் பாதி வரைக்கும் எதை அரைக்கணுமோ அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் விட்டோம்னா அதை மிக்சி நல்லா சுற்றும். பெரிய மிக்சியில் கொஞ்சோண்டு போட்டிங்கனாலும் அது அரையப்படாது, ரைட், அரைப்படாது. சின்ன மிக்சியில் அந்த மூடிய எவ்வளோக்கெவ்வளோ கஷ்டப்பட முடியும் அவ்வளோக்கெவ்வளோ மூடியவே கஷ்டப்பட்டு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. அந்த மிக்சி, பிரபு ஏதோ புகை வருது பிரபு, ஏ என்ன புகை வருது என்ன பண்ணீங்க? இல்லை பிரபு மிக்சி தான் பிரபு போட்டேன். அது மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய மிக்சியும் ஆகிடும். ஓவர்லோடு போட்டோம்னா ஓவர்லோட் ஆகிடும். மிக்சிலையாவது ட்ரிப்பர் இருக்குது, இங்கே உள்ள என்ன ட்ரிப்பர் இருக்கோ தெரியாது. அதனால அளவு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்மளும் குழந்தைங்களா இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ அளவுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிரபுபா சொல்லார், பீமை மாதிரி ஒருத்தன் சாப்பிட்றான்னா பீமை மாதிரி ஒருத்தன் வேலை செய்யணும். நல்லா உடலால் உழைக்கக்கூடியவங்க நிறைய சாப்பிட்லாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எப்போ ஒருத்தவங்க உடலில் வேலை செய்யாமல் இன்றைக்கி நவீன காலத்தில் எல்லாம் சீட்டில் தான் உட்காந்துதான் இருக்காங்க. நான் பாருங்கள் பொழுதுனிங்க சீட்லேயே உட்காந்துருப்பேன். நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை, ஆ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ ஒழுங்காக செரிக்காது, பல விதமான சிக்கல் வரும். ஓடி ஆடி வேலை செய்கிறோம் அப்படின்னா ஓகே. அளவு எவ்வளவு சாப்பிட்றதுங்கிறத ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. பாதி வயிறு சாப்பிடணும், கொஞ்சம் நீராகாரத்துக்கு மிச்சம் ஒரு அந்த பாதியில் பாதியை வைக்கணும், மிச்சம் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கணும். உள்ள எம்டி ஸ்மோக் ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த காற்று எல்லாம் போகிறது. ஒன்று நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய மிக்சி சுற்றுறதுக்கு இடம் கிடைக்கும், இல்லைன்னா இடம் கிடைக்காது. அதே சமயத்தில் நம்ம வந்து பக்தியில் நிறைய சாப்பிடக்கூடாது, கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் தேவையில்லாமல் குறைச்சிப்பாங்க, குறைச்சிக்கிட்டே வருவாங்க. படிப்படியாக குறைக்கிறதா தவறு கிடையாது. சில நேரத்தில் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார்னா, நான் பிரசாதத்தை குறைக்கணும், சரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள், இல்லை இல்லை எனக்கு தட்டு பெருசாக இருக்குது அதனால நிறைய சாப்பிட்றேன், சரி ஓகே. என்ன பண்ணார்னா, சரி நான் இனிமேட்டு கம்மியாக சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லோட்டா, ஒரே ஒரு சின்ன தட்டு, இவ்வளோ தான் நான் சாப்பிட போகிறேன். வந்தார் ஒரு நாள், அந்த தட்டு வச்சுருந்தார், அந்த தட்டில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுருந்தார். 2-3 நாள் கழித்து பக்கத்தில் இன்னொரு லோட்டா, சின்ன லோட்டா வந்தது. எதுக்கு இன்னும் இந்த தால் வாங்குறதோட மிக்ஸ் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. ஒரு லோட்டா, அப்புறம் இன்னொரு லோட்டா வந்துச்சு சப்ஜிக்கு, இன்னொரு லோட்டா வந்தது. வேறு ஏதாவது கொண்டு வந்து சைடில் கொண்டு வந்தாங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது, அதுக்காக இந்த லோட்டா. அப்படி பார்த்தா ஒரு நாள் அவர் சாப்பிட்ற தட்டு துளுக்குண்டா இருக்கு, சுற்றி இருக்கிற லோட்டா ஊறுப்பட்டது வந்துருச்சு. அப்போ சொன்னோம், இதுக்கு எல்லார் மாதிரியும் ஜென்டலாக தட்டில் போட்டு சாப்பிட்டு போயிடலாம். செயற்கையாக நம்ம அந்த மாதிரி முயற்சி பண்ணோம்னாலாம் நடக்காது. அதனால் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. நம்மளுடைய சேவை எக்காரணம் கொண்டும் தடை இல்லாமல் போகிறதுக்கு பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம ஒழுங்காக பிரசாதம் எடுத்துக்கல அப்படின்னா சேவை செய்ய முடியாது. அப்படியே தலை சுத்தும், வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னாகும், நம்மளால் சேவையை ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய அளவானது நம்ம சேவைக்கு தகுந்த அளவு சாப்பிடணும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. கிருஷ்ணதான் கீதையில் சொல்கிற யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னோ உபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. ஒருத்தர் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றவங்க யோகியாக முடியாது. விருந்துன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன், கழுத்து முட்டை சாப்பிடணும். ரோபோ சொல்ல இவ்வளோ தூரத்து சாப்பிடணும், ஃபுல்லாக சாப்பிடணும் விருந்து நாளில். ஆ, தினமும் விருந்தாகிடக்கூடாது. தினமும் விருந்தாச்சுன்னா, தினமும் விருந்து தான் பிரபுன்னு சொல்லிட்டு கழுத்து முட்டை சாப்பிட்டோம்னா பிரச்சனை. அதையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததா பிரசாதம் விநியோகம் பண்ணுறது. பிரசாதம் இதுவரைக்கும் நமக்குள்ளார நம்ம இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம பிரசாதம் பரிமாறுறது, பிரசாதம் எடுத்துக்கொள்றதை பற்றி பேசலாம். இன்னொன்று என்னென்னா, பிரசாதம் நம்ம விநியோகம் பண்ணுறது இதுவும் ரொம்ப முக்கியமானது. நாமத்தை விநியோகம் பண்ணுறது, புஸ்தகத்தை விநியோகம் பண்ணுறது, பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறது, இந்த மூன்றும் நம்மளுடைய முக்கியமான அம்சங்கள். இது எல்லா கோயிலையும் செயல்படுத்தப்பட வேண்டும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிற எப்போ கோயில் இருக்கோ அங்கே பிரசாத விநியோகம் இருக்கணும். கோயிலில் பிரசாத விநியோகம் இல்லைன்னா அந்த கோயில் பிரயோஜனமே இல்லைங்கிறார். பிரசாதம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பிரசாதம் கிருஷ்ணருடைய கருணை, அதில் எந்த வேற்றுமையும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லோருக்கும் கொடுப்போம், வர்றவங்க யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ அது அவங்களுடைய கிருப்பை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருப்பை. நம்ம பிரசாதம் கொடுக்கறதுல இவங்களுக்கு தான் கொடுப்போம், இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. நம்ம போய் ஏழைகளுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கறது, பணக்காரங்களுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கறது, வயசானவங்களுக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்கறது, அப்படி நம்ம செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டோம்னா அது ஒரு மாதிரி சமுதாய சேவை ஆகிடும். சமுதாய சேவை செய்கிறது நம்மளுடைய பணி கிடையாது. நம்மளுடைய பணி கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது. கிருஷ்ண பிரசாதம் எல்லோருக்கும் அவசியம், அதனால் எல்லாருக்கும் கொடுக்கணும். பிரசாத விநியோகம் தொடர்ந்து நடைபெறணும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கா, கோயிலுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். முழுசாக பிரசாதம் கொடுக்க முடியலன்னா கூட ஒரு தொன்னையில் கொடுக்கலாம், இல்லை ஒரு கல்கண்டு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பிரசாதம் வர்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் பிரசாத விநியோகம் யார் நமக்கு மட்டும் கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம பிரசாதத்தை விநியோகம் செய்யவிருது அவசியமாகுது. சமைக்கிறதுல சில விஷயங்கள் தடை செய்யப்படுது. மசூர் பருப்பு தெரியுமா, அதாவது ஒரு பிங்க் கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும் மசூர் பருப்பு. அது பால்வாடிலாம் போடுவாங்க, அதே தான் ஸ்கூலில் அதுதான் போடுவாங்க, தெரியும் சத்துணவில் போடுவாங்க. அது உபயோகிக்கக்கூடாது, அது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. சீம்பால், சீம்பால்னா தெரியாதா, கண்ணு குட்டி போட்டு மொதல் 10 நாளில் வரக்கூடிய பால், அதில் அந் மாட்டோட பாலோட மாட்டோட ரத்தம் கலந்து வருங்கிறதுனால அது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பாலோட உப்பு சேர்க்கக்கூடாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் சூப்பில் பால் போட்டு சூப்பு செய்வாங்க, அதில் உப்பு கலப்பாங்க. பாலோட உப்பு சேர்க்கக்கூடாது, அது தவறாக சொல்லப்படுது. பால் தயிரில் உப்பு சேர்க்கலாம், பாலில் உப்பு சேர்க்கக்கூடாது. வினிகர் உபயோகிக்கக்கூடாது, ஈஸ்ட் உபயோகிக்கக்கூடாது, புழுங்கரிசி உபயோகிக்கக்கூடாது. சில இடங்களில் பார்த்தா அரிசி வந்து பாலிஷ் பண்ணி வருது. இன்றைக்கி எல்லாமே பாலிஷ் தான். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கைக்குத்தல் அரிசிலாம் போயிடுச்சு. பாலிஷ் அரிசி முடிஞ்சால் தவிர்க்கலாம். பாலிஷ் பண்ண அரிசி, புழுங்கல் அரிசி, இதை என்னென்னா புழுங்க அரிசி அப்படின்னா ஏற்கனவே வேக வச்சது, அதை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்தில் சில நேரத்தில் அரிசியாகவே தானமாக வருது அப்படின்னா அப்போ அதை ஏற்றுக்கலாம்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. சில பக்தி சாஸ்திரி டாக்டர் கௌடிய மடத்தில் அதை அனுமதித்தார். தானமாக வர்றது புழுங்கரிசி வருதுன்னா எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம பச்சரிசியை உபயோகப்படுத்துகிறோம். அதுவும் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பச்சரிசி அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்டே நிறைய போயிடுச்சு. இன்றைக்கி வர்றதெல்லாம் ஏறக்குறை கொஞ்சம் புழுங்கல், அது புழுங்கரிசியும் கிடையாது, பச்சரிசியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹாஃப் பாயில், ஹாஃப் பாயில் கிடையாது, ஹாஃப்லாம் கிடையாது, சம் பர்சன்டேஜ் பாயில் பண்ணி வருது. என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிறது கலிகாலம்னு சொல்லிட்டு இருக்கிறத உபயோகப்படுத்துகிறோம். இந்த காலத்தில் பாசுமதி பார்த்தோம்னா புழுங்கரிசி அது அதே மாதிரி தான், புழுங்கரிசியும் கிடையாது பச்சரிசியும் கிடையாது, அது ஒரு மாதிரி இன்பிட்வீன். பச்சரிசி கிடச்சி உபயோகப்படுத்தினோம்னா நல்லது, இல்லை இல்லாத குறையில் பாசுமதி அரிசியும் உபயோகப்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் பிரபுபாத் போனப்போ அங்கே ஃபுல்லாக பாசுமதி அரிசி தான் அங்கே. ஸோ பாசுமதி அரிசி முற்றிலுமாக தடை செய்யப்படக்கூடிய கிடையாது இந்த கேட்டகரி. மேபி நான் வேறு ஃபைலில் போட்டிருந்துக்கணும். புழுங்கரிசி, பாலிஷ் அரிசி, பாசுமதி, இந்த மூணுமே அரிசி வகைகள் தடை செய்யப்படுறது கிடையாது. நான் வேறு சார்ட்டில் போட்டிருந்துருக்கலாம். முற்றிலுமாக தடை செய்யப்படக்கூடியது கிடையாது, நம்மளால் தவிர்க்க முடிந்தால் தவிர்க்கலாம். காளான் ரொம்ப கீழ்த்தரமான உணவு, தவிர்க்கணும். ஈஸ்ட் தவிர்க்கணும். இன்னொன்று என்னென்னா பெரிய குற்றம் கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய பழைய வாசனைகள்லாம் கிளறிவிடக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த இங்கே நான் இந்தியாவில் எதுவும் பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன் மேற்கத்திய நாடுகளில் இருக்குது. குடித்தா ஒயின் மாதிரியே இருக்குமா, ஆனால் அதில் அந்த ஆல்கஹால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆ எதுலையா, ஒயின் பீரு எல்லாமே இருக்கும், ஆல்கஹால் மட்டும் இருக்காது அதில். எப்படி கஃபைன் இல்லாத காஃபியோ என்ன சொல்லுவாங்க, பீசரா ஏதோ ஒன்று, ஓகே வாட்எவர். அதெல்லாம் சில இடங்களில் பார்த்தோம்னா சில நேரங்களில் நம்ம உபயோகிக்கலாம். ஒரு கர்மி இருக்கிறான், அந்த கர்மிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது உபயோகிக்கிறதுனா அது வேறு விஷயம். ஆனால் பக்தர்கள் அதை உபயோகிக்க ஆரம்பித்தோ பழகின ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லது கிடையாது. கிருஷ்ணர் அது குடிக்கிறது கிடையாது, கிருஷ்ணர் டீ காஃபி குடிக்கிறது கிடையாது, நம்ம ஏன் அதை பழகிக்கணும். அதனால் அதை தவிர்க்கிறது சிறந்தது. அடுத்ததாக விருந்து கலைக்கிறது. இது வைஷ்ணவர்களுடைய பண்பாடு. ஒருத்தர் மற்றவரை, ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை தங்களுடைய இல்லத்திற்கு, தங்களுடைய இடத்திற்கு விருந்து கலைக்கிறது. கிருஷ்ண பக்தி அப்படின்னா பிரசாதம் கொடுக்கறது, பிரசாதம் எடுத்துக்கிறது, அப்போ தான் பிரீத்தி லட்சணம் இருக்கும். எப்போவுமே பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கே தயாராக இருப்போம், பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாராக இல்லை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பிரீத்தி லட்சணம் வளர்ச்சி பெறாது. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா கிரகஸ்தர்களுடைய கடமை, இதர கிரகஸ்தர்கள், இதர கிரகஸ்தர்கள் அப்படின்னா பிராமணர்கள் குறிப்பாக சொல்லணும், பிராமணர்கள், அது இல்லாமல் பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், சன்னியாசிகள், அவங்கள தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து விருந்து படைக்கிறது அப்படிங்கிறது கிரகஸ்தர்களுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. சாஸ்திரங்களில் சில இடங்களில் அந்த மாதிரி கிரகஸ்தர்கள் விருந்து படைக்காம உண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கிரகஸ்தர்கள் தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, அவங்களுடைய கர்மத்தை கழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சில நேரத்தில் நினைக்கிறது விருந்து படைச்சா செலவாகுமே அப்படின்னா தத்துவம் புரியலன்னு அர்த்தம். விருந்து படைச்சா வருமானம், ஏன்னா கர்மம்லாம் கலையும், எல்லாம் கழிஞ்சு போயிடும். தங்களுடைய வருமானத்தை முறையாக உபயோகிக்கிறதுக்கு அது ஒரு பழக்கம். நம்ம பார்க்குறோம் தொன்று தொட்டு எல்லா கிரகஸ்தர்களும் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ வரலாற்றில், அவங்க எல்லாருமே விருந்தினர்களை அழைச்சி உபசரிக்கிறது வழக்கமாக இருந்தது. ஜெகநாத் மிஸ்ரர் யாரெல்லாம் ஊருக்கு வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு தான் வீட்டில் பிரசாதம் கொடுப்பார், இல்லை அவங்களே சமைக்க சொல்லுவார். சில பேர் அவங்களே சமைக்கிறது பிரியப்படுவாங்க, யார் இருந்தாலும் பண்ணுவார். சைத்திரி மகாபிரபு அது மாதிரி நிறைய பேர் யார் கிரகஸ்த வாழ்க்கையில், மகாபிரபு கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்தப்போ யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் அவர் தன்னுடைய வீட்டில் வச்சு பிரசாதம் கொடுப்பார். ஈஸ்வரபுரியோடு அவருக்கான தொடர்பு அப்படித்தான் ஏற்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசியாக இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணப்போ நிறைய வைஷ்ணவர்கள் அவரை பார்த்து தங்களுடைய வீட்டில் கூப்பிட்டு தங்க சொன்னாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் நிறைய வைஷ்ணவர்கள், குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் வேங்கடபட்டர் 4 மாதம் மகாபிரபு தன் வீட்டில் தங்க சொல்லி கேட்டுட்டார். ஏன்னா அது கிரகஸ்தர்களுடைய அடிப்படை தர்மம். மற்றவர்களை அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசிகள், பிராமணர்கள், அவங்கள நம்ம அழைத்து விருந்து படைக்கிறதுக்கு பார்க்கணும், அது ஒரு அன்றாட கடமையாகும். பிரபுபாதருடைய தந்தை கூட பார்த்தோம்னா நிறைய பேரை கூப்பிடுவார். பிரபுபாத சொல்வார், நிறைய பேரை கூப்பிடுவாங்க, யார் யாரோ வருவாங்க, யார் வந்தாலும் பிரபுபாதர் அவங்களுக்கு, பிரபுபாதருடைய தந்தை அவங்களுக்கு விருந்து படைச்சிட்டு அவங்ககிட்ட கேட்பார், இந்த பையன் ராதாராணியோட நல்ல பக்தனாக வரட்டும்னு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தட்டையும் கேட்பார் பிரபுபாதருடைய தந்தை பிரபுபாதருக்காக. அப்படி நிறைய யாரெல்லாம் கிரகஸ்த வாழ்க்கையை நடத்தினாங்களோ அவங்க எல்லா பக்தர்களும் இந்த விருந்து படைக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொண்டிருக்காங்க. ராமானுஜர் கூட பார்க்கலாம், அவருடைய கிரகஸ்த வாழ்க்கையில் அவருடைய குருவை கூட்டிகிட்டு வர, லீலைகள் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அவங்கள குறைவாக சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ராமானுஜர் சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுவார். எப்படி பார்த்தாலும் அந்த பழக்கம் கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதை கிரகஸ்த பக்தர்கள் பின்பற்றுறது அவசியம். விருந்த ஏற்கிறது சில பிரபுபாத உபதேசாமிரதத்தினுடைய ஆரம்பத்தில் வாச்சோ வேகம் மனசக்ரோத வேகம் அந்த ஸ்லோகத்தை விளக்கும் போது சொல்கிறார், ஒரு பக்தன் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு அங்கே போனால் நமக்கு விருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறார். என்னப்பா இது, ஒரு பக்கம் மோன ஸ்லைடில் சொன்னீங்க விருந்து கொடுக்கறது கடமை, நீங்கள் இந்த ஸ்லைடில் விருந்துக்காக போகக்கூடாதுங்கிறீங்க, எதைத்தான் பின்பற்றுறது? ரெண்டையும் பின்பற்றணும், கொடுக்கணும் எடுத்துக்கூடாது. அப்போ யார் தான் வருவா? போகலாம் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் சாப்பிட்றதுக்காக போகக்கூடாது, அந்த இடத்துல நம்ம ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம செயல்படணும். சில நேரத்தில் பக்தியில் இல்லாதவங்க நமக்கு அழைப்புதல் விடுக்கலாம், அந்த மாதிரி அழைப்புதலை நம்ம எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி அழைப்புதல் விடுக்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம நம்மளோட, அதாவது நம்மளே இங்கேருந்து கொண்டு போய் அவங்க போய் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அப்படி கூட வரலாம், நிகழ்ச்சிகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை சில நேரங்களில் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து பழங்களை வாங்கிட்டு வரலாம், வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம விருந்துகளை ஏற்கலாம். எப்படி இருந்தாலும் எங்கேயுமே நம்ம நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக விருந்தை எடுத்துக்கூடாது, நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணருக்கு கூட நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இந்த மனப்பான்மையை நம்ம படிப்படியாக வளர்த்து கொள்கிறதுக்கு பார்க்கணும். மாயாவாதிகளோட சாப்பிடக்கூடாது, மாயாவாதி சங் மாயா அசத் சங்க தியாக வைஷ்ணவாச்சார் சித்தன மகாபிரபு சொல்கிறார், அசத் சங்கத்தை தியாகம் பண்ணுறது தான் வைஷ்ணவனுடைய முதல் லட்சணம். அசத் சங்கத்தில் முதல்ல வரக்கூடியது மாயாவாதிகளுடைய சங்கம். மாயாவாதிகளோட சேர்ந்து மாயாவாதிகள் கிட்ட சேர்ந்து சாப்பிடக்கூடாது, அது ஒரு பெரிய குற்றமாக சொல்லப்படுது. மாயாவாதிகள் ஏதாவது நீங்கள் வாங்க எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னா அதை ஏற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களும் வெங்காயம் பூண்டுலாம் போட மாட்டாங்க பிரபு. வெல், ஹரே கிருஷ்ணா. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், எங்க காசிக்கு போயிருந்தோம். காசிக்கு போயிருந்தப்ப அங்க காமாட்சி அங்க என்ன சொல்லலாம், அன்ன அன்னபூரணி, அதனால அங்க போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. நாங்க காசியில போய் ஏற்பாடெல்லாம் பண்ணி பண்ண போனப்ப யாருமே இல்லை, அதாவது எங்களுக்கு பிரசாதத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பக்தர் எங்களுக்கு சுற்றி காட்ட வச்சுன்னா, பிரபு இங்கே போய் சாப்பிடலாம் பிரபு அப்படின்னு. ஆஹா நோ, சா மாயாவாதிகளோட சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அவங்க கொடுக்குற இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, அவங்க அழைப்பு கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா கூட தவிர்க்கிறது சிறந்தது. ஹரே கிருஷ்ணன். இந்த உபன்யாசங்கள் பெரும்பாலான பகுதிகள் தவிர திரு பக்தி விகாஷ் மகாராஜ் வைஷ்ணவ கலாச்சாரம் பற்றி எழுதிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய குறிப்புகள்லிருந்து எடுத்திருக்கக்கூடிய குறிப்புகள். இந்த நான்கு செக்ஷனில் நான் எடுத்திருக்கக்கூடிய நான் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பாலோட உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பாலோட உப்பு சேர்க்கக்கூடாது. பால் போட்டிங்கன்னா உப்பு போட சேர்க்கக்கூடாது. ஸ்வீட் தான். ஆமாம் ஆமாம், லெப்ரோசி வந்துடும். அதுதான் சாஸ்திரம் சரி. பாலோட உப்பு சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தொழுநோய் வந்துடும். மாமிசம் சாப்பிட்டதுக்கு சமமாகவும் சொல்லுவாங்க, பசு மாம்சம் சாப்பிட்டதுக்கு சமம். பாலோட உப்பு சேகரிக்க கூடாது. பாலோட உப்பு சேர்க்கக்கூடாது. ஈஸ்ட் இல்லாம எப்படி பிரெட் செய்யறது? செய்யலாம். தயிர் போடலாம் பாருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாலு நாள் சாப்பிட்றாங்க. நான் தான் முன்னே சொன்னேன், சமைக்கிறவங்க பார்த்து சமைக்கணும். ஆல்ரெடி அட்டன், ஆல்ரெடி ஏற்கனவே பேசியாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியாச்சு. ஆ, ஏகாதசி அன்னைக்கும் அதே மாதிரி 50-25-25 அப்படின்னு கேட்குறாரு. ஏகாதசி அன்னைக்கு ஆப்ஷனல், மேக்ஸிமம் 50-25-25. ஏகாதசி அன்னைக்கு நீங்க 0-0-0 கூட இருக்கலாம், அதாவது சாரி 0-100 இருக்கலாம், அது என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் எப்பவுமே அதுதான் 50-25-25 ரெகுலர். ஆ, ஃபெஸ்டிவலுக்கு ஜாஸ்தி. ஆ ஓகே, ரீசெண்டாக இஸ்கானில் ஒரு இந்த ஹெர்பல் டீ ஹெர்பல் காஃபிங்கிறது வேகமாக போயின்னு இருக்கு. அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறார். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல விரும்பலை. சில பிரபுபாதர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் டீகஃபைன்டு காஃபி சேல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. யா, கஃபைன் இல்லாத காஃபி, அதுதான் ஹெர்பல் காஃபி, வாட் எவர் இஸ் எ டிஃப்ரெண்ட் நேம். ஹெர்பல் காஃபிங்கிறது டிஃப்ரெண்ட் நேம். டீ கஃபைண்ட் காஃபிங்கிறது பிரபுபாதிட்ட கேள்வி கேட்டப்ப இந்த கேள்வி கேட்டாங்க, அது இப்போ ஹெர்பல் காஃபின்னு சொல்லிக்கிறாங்க. பிரபுபாட்ட அந்த கேள்வி கேட்டாங்க, பிரபுபா செட் நோ. ரெஸ்டாரண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். டிவோட்டிஸ்க்கு எப்படிங்கிறது அவுட் ஆஃப் க்வெஸ்சன். வெஸ்டர்ன் கண்ட்ரி ரெஸ்டாரண்ட் கோவிந்தாஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரி கோவிந்தாஸ்ல ப்ரோபர் செட் நோ.
So Indian country, Indian devotees, out of question.
அதனால நான் என்னோட ஒப்பீனியன் எதுவும் சொல்ல ரோபா அதுக்கு சார் சுக்கு காப்பிங்க சுக்கு அது வேறப்பா அது காஃபிங்கிறது அது பேரு சேர்ந்துக்குச்சு சுக்கு கஷாயம் அதுதான் ட்ரெடிஷனல் பேர் கிரகஸ்தாஸ் விருந்து கொடுக்கும்போது அவங்க கர்மா கழியுது ஆமா விருந்து ஏத்துக்கிறவங்களுக்கு அந்த கர்மா போகுமா அவசியம் கிடையாது சில நேரத்தில் ஆகலாம் அவங்களுடைய மனப்பான்மை பொறுத்து சாப்பிட்டு இலையை கொண்டு போய் நம்ம டஸ்ட்பின்ல போடுறோம் அந்த டஸ்ட்பின்ல வந்து மாடு சாப்பிடுது என்ன பண்றது மாட்டுக்காரனுக்கும் பாவம் வரும் மாட்டை அப்படி எச்சல் இலையை சாப்பிடறதுக்கு வர்றாங்க பழக்கப்பட்ட மாடு எச்சையில எல்லாம் சாப்பிடாது அது கிடக்குது அதான் சொல்றேன் இப்ப இப்ப இருக்கிற மாடு நீங்க புல்லு மேயாது இங்க மரபு நேரில் பாருங்க இவ்வளவு புல்லு இருக்கும் இங்க இருக்கிற மாடு புல்லு மேயாது சமைச்சு சாப்பிட்ட சமைச்சு போட்டாதான் அது சாப்பிடுது இங்க இருக்கிற மாடு அப்படி ட்ரெயின் ஆயிடுச்சு மரபு நிலையில் இருக்க மாடுல நாங்க சொல்லுவோம் இங்க வரக்கூடிய மாடு கூட டிவோட்டி ஆயிடுச்சு பிரசாதம் கொடுத்தாதான் சாப்பிடுது போகா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவ்வளவு புல்லு இருக்கு அவ்வளவு செடி இருக்குது ஒண்ணு கூட மேயாது எப்பயாவது ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே சும்மா ஏதாவது லைட்டா சாப்பிட்டு ஆமா ஸ்நாக்ஸ் மாதிரி அது சாப்பிடுது புல்லா பிரஸ் அதாவது நீங்க பாக்கலாம் இங்க டெய்லி காலையில பாத்தீங்கன்னா தெரியும் ஆமா செடி கொடி எல்லாத்தையும் காலி பண்ணும் இங்க இங்க ஒரு செடி கொடியை கூட சாப்பிடுறதே கிடையாது ஒரு புல்ல கூட சாப்பிடாது இங்க இருக்கிற மாடு எதுவுமே ஆளும் அப்படியாச்சு பிரசாதம் ஓ உங்க கேள்வியோட கண்டினியூஷன் பிரசாதம் சாப்பிட்டா எப்படி கர்மா வரும் யாராவது ஒருத்தவங்க நமக்கு விருந்து படைக்கிறாங்க அவங்க விருந்து பிரசாத விருந்து படைக்கிறாங்க அந்த பிரசாத விருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுல எப்படி கர்மா வரும் பிரசாத விருந்துல கர்மா வர்றது கிடையாது நம்ம எப்படி எந்த உணர்வுல எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு நம்மளுடைய உணர்வு அட்லீஸ்ட் கர்மா வருதோ இல்லையோ நம்ம நம்மளுடைய புலன் கட்டுப்பாட்டுல இருந்து விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பிரபுபாத் அந்த உபதேசாமிரதத்துல அதான் எழுதுறார் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பக்தர்கள் கிரகஸ்தர்களுடைய அல்லது பணக்காரங்களுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக நல்லா நல்லா வாய்க்கு ருசியா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக போகக்கூடாதுன்னு எழுதுறாரு பக்தர்களோட குலாமோட போனா கூட நாக்குருசிக்காக போக கூடாது கண்டிப்பா தனியா போக கூடாது அது இன்னும் மோசமானது ஓகே வேற ஏதாவது கேள்விகள் ஓகே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய் கிருஷ்ண பிரசாத் கி ஜாய்